அதிகாரம் 3. முன் ஒரு நாளில் மற்றும் எதிர்காலத்தின் ராஜாக்கள். தேவனுடைய காணக்கூடாத குடும்பம் மற்றும் அவரது பரலோக ஆலோசனை கூடத்தின் நிர்வாகிகளை குறித்து நாம் சுருக்கமாக கற்றுக்கொண்டோம். இதனை குறித்து இன்னும் பல போதனைகள் வேதத்தில் உள்ளன. நாம் காணக்கூடாத தெய்வீக உலகில் இயேசு கிறிஸ்து மற்றும் சாத்தானின் ஈடுபாடு என்ன என்பதனை அறிதல் அவசியம். காணக்கூடாத உலகில் என்ன நடக்கின்றது என்பதனையும் அறியும் முன் நாம் யார் என்பதனை குறித்த தெளிவு நமக்கு அவசியம். தேவன் காணக்கூடாத உலகை எவ்வாறு நிர்வாகம் செய்கின்றார் என்பது அவர் இவ்வுலகை எவ்வாறு நிர்வகிக்கின்றார் என்பதற்கு ஒரு சான்று. அதனை இறையியலாளர்கள் தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கின்றனர். அது ஆதியாகமத்தில் ஏதேன் என்ற தோட்டத்தில் தொடங்கியது. ஏதேன் தேவனுடைய தலைமை அலுவலகம். ஏதேன் தோட்டம் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது என்ன? நான் இக்கேள்வியை பலரிடம் கேட்டபோது அவர்கள் ஏதேன் என்றவுடன் ஆதாம் ஏவாளை நினைக்கின்றனர். மேலும் அத்தோட்டத்தில் தேவன் அவர்களை வசிக்க செய்தார் என்பதனையும் நினைவு கூறுகின்றனர். ஆதியாகமம் 2:15-25. ஆனால் ஏதேன் தேவனுடைய வீடு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏதேனை தேவனுடைய தோட்டம் என்று அழைக்கின்றது. எசேக்கியேல் 28:13-31:8-9. அதில் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஏதேனை தேவனுடைய தோட்டம் என்று அழைத்த எசேக்கியேல் அதனை தேவனுடைய பரிசுத்த பர்வதம் எனவும் சித்தரிக்கின்றார். பழங்கால மதங்களில் ஆடம்பர தோட்டங்களும் ஒருவரும் செல்லக்கூடாத மலைகளும் தேவர்களின் வீடாக கருதப்பட்டது. அவ்விரண்டனையும் வேதம் ஏதேனை குறிக்கும் விதம் பயன்படுத்துகின்றது. ஏதேன் தேவனுடைய வீடு. அங்கிருந்து தேவன் யாவற்றையும் நிர்வாகித்தார். அது தேவனுடைய தலைமையகம். தேவன் எங்கேயோ அங்கே அவருடன் அவரது ஆலோசனை சங்கமும் இருந்தது. தேவ சாயல் உடையவர்கள். தேவனும் அவரது ஆலோசனை சங்கமும் ஏதேனில் இருந்தனர் என்பதனை குறிக்கும் ஒரு முக்கியமான வேத வசனம் உண்டு. ஆதியாகமம் 1:26 தேவன் மனிதனை நமது சாயலின்படி உருவாக்குவோம் என கூறினார். தேவன் தன் விருப்பத்தை ஒரு கூட்டத்தில் முன்மொழிகின்றார். அவர் யாரிடம் இதனை கூறுகின்றார்? தனது பரலோக சேனைகளுடன், அவரது ஆலோசனை சங்கத்துடன். இது திரியேக தேவனுக்குள் நடக்கும் ஆலோசனை அல்ல. ஏனென்றால் திரியேக தேவனுக்குள் ரகசியமில்லை. தேவன் தன் திட்டத்தை அதனை அறியாத ஒரு கூட்டத்திற்கு அறிவிக்கின்றார். தேவனது அறிவிப்பு புரிந்து கொள்வதற்கு எளிமையானது. அது நண்பர்களுடன் பேசுவது போன்றது. நாம் போய் ஏதாவது சாப்பிடலாம் அல்லது நாம் இதை செய்யலாம் என்பது போன்றது. இதில் நாம் தவற விடக்கூடாத ஒரு காரியம் உண்டு. தேவன் தன் தீர்மானத்தை நிறைவு செய்ய வேறு ஒருவரையும் தன்னுடன் இணைத்துக் கொள்ளவில்லை. நான் முன்னதாக சிந்தித்த பிற தெய்வீக ஆலோசனைகளைப் போல் இவ் ஆலோசனையை நிறைவேற்ற தேவன் எவரையும் பயன்படுத்தவில்லை. அடுத்த வசனத்தில், அதாவது ஆதியாகமம் 1:27, மனிதர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவன் தாமாகவே அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் ஒருவர் மாத்திரமே மனிதனை படைத்தார். ஒரு உதாரணம், நான் என் நண்பர்கள் அனைவரையும் சாப்பிடப் போகலாம் என்று அழைத்து நானே வாகனத்தை ஓட்டி சென்று அவர்கள் சாப்பிட செலவும் செய்தால் எல்லா வேளையும் நானே செய்கிறவன் ஆவேன். அதுதான் இங்கே நடைபெறுகின்றது. தேவன் மாத்திரமே மனிதர்களை சிருஷ்டித்தார் என்பது முறையானது. ஏனென்றால் அவரது ஆலோசனை சங்கத்தில் இருக்கும் ஆவிகளுக்கு அதற்குரிய வல்லமை இல்லை. ஆதியாகமம் 1:27 தேவன் மனிதர்களை தனது சாயலாக சிருஷ்டித்தார் என வாசிக்கின்றோம். அப்படியென்றால் 26 நமது சாயலில் என்று அவர் சொன்னது என்னாவது? அவை இரண்டுக்கும் இடையே எவ்வித வித்தியாசமும் இல்லை. ஆதியாகமம் 1:26-27 பயன்படுத்தப்பட்டுள்ள நமது சாயல் மற்றும் தனது சாயல் என்ற பதங்கள் கூறுவது தேவனுடைய சாயலிலும் அவரது ஆவிக்குரிய ஜீவராசிகளின் சாயலிலும் மனிதர்களுக்கு பங்குண்டு. நாம் தேவனுடைய சாயலில் மட்டுமல்ல, அவரது ஆலோசனை சங்கத்தில் இடம்பெறும் ஆவிகளுடைய சாயலிலும் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம். அவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கும் பொதுவான இயல்பையே தேவனுடைய சாயல் என்று வேதம் அழைக்கின்றது. ஆதியாகமம் 1:26 சொல்வது, தேவன் மனிதர்களை தனது சாயலாக சிருஷ்டித்தார். மனிதன் என்பவன் தேவனுடைய சாயல், பிரதிபலிப்பு. அதன் அர்த்தம், நாம் தேவனுடைய பிரதிநிதிகள். தேவனுடைய சாயல் என்பது தேவன் தனது ஆற்றல்களை மனிதனுக்கு கொடுப்பதல்ல. உதாரணமாக, சிந்திக்கும் ஆற்றல். ஏனென்றால் ஆற்றல்கள் இழக்கப்படக்கூடியவை. ஆனால் தேவனுடைய சாயலை மனிதன் ஒருபோதும் இழப்பதில்லை. மனிதர்களாக இருப்பதே தேவனுடைய சாயல். பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் தேவ சாயலாக இருக்கின்றான். அதனால்தான் மனித உயிர் மதிப்புள்ளது. நாம் எவ்வாறு தேவனை பிரதிபலிக்கின்றோம்? முந்தைய அதிகாரங்களில் தேவன் தமது அதிகாரத்தை பரலோகத்திலுள்ள ஆவிகளுடன் பகிர்ந்து கொள்கின்றார் என்று வாசித்தோம். பூமியில் வாழும் மனிதர்களுடனும் தேவன் தன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கின்றார். தேவனே காணக்கூடியவைகளுக்கும் காணக்கூடாதவைகளுக்கும் ராஜா. ராஜாவாகிய தேவன் ஆவிக்குரிய உலகிலும் பூமியிலும் தன் அதிகாரத்தை தன் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்கின்றார். தேவன் இவ்வுலகம் எவ்வாறு இருக்க வேண்டுமென விரும்புகின்றாரோ அதனை அவ்வாறு மாற்றி அவருடன் இணைந்து அதனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் தேவனது விருப்பத்தை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என தேவன் நமக்கு காண்பித்துள்ளார். இயேசுவே தேவனை பிரதிபலிக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் அதிர்சனமான தேவனின் தற்சொரூபம் கொலோசியர் 1:15 மற்றும் தேவனின் முழுமையான வெளிப்பாடு எபிரேயர் 1:3. எனவேதான் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் ரோமர் 8:29 2 Corinthians 3:18. இரண்டு ஆலோசனை சங்கத்தினர்களின் ஒரே முடிவு. நான் கூறுவதை நீங்கள் சரியாக பின்பற்றுகிறீர்கள் என நம்புகிறேன். மனிதர்கள் தேவனுடைய நிர்வாகிகள், பூமியில் அவரது ஆலோசகர்கள். நாம் தேவனுடனும் அவரது தெய்வீக குடும்பத்துடனும் இணைந்து வாழும்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நாம் அவரில் களி கூர்ந்து அவரை என்றைக்கும் சேவிக்க வேண்டும். தேவன் ஆதியில் மனிதனை படைத்தபோது பூமிக்குரிய ஏதேனில் மனிதன் தேவனுடனும் அவரது தெய்வீக குடும்பத்தினருடனும் இணைந்து வாழ்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் பரலோகமும் பூலோகமும் ஒன்றே ஒன்று சந்தித்தன. தேவனும் அவரது ஆலோசகர்களும் ஒரே இடத்தில் மனிதனுடன் ஏதேனில் வசித்தனர். அதன் விளைவு என்ன? தேவன் ஆதாம் மற்றும் ஏவாளிடம் கூறியது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதில் காணப்படும் யாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆதியாகமும் 1:28. தேவனுடைய சாலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியது இதுவே. அவர்கள் ராஜாவாகிய தேவனுடைய நிர்வாகிகளாக செயல்பட வேண்டும். மனிதர்களின் கடமை அவர்கள் வாழும் பூமியை கர்த்தருடைய தோட்டமாகிய ஏதேனைப் போல் மாற்றுவதே, தேவனுடைய ராஜ்யமாக மாற்றுவதே. அது ஆதாம் ஏவாள் என்ற இரண்டு நபர்களை கொண்டு சாத்தியமாகாது. எனவேதான் அவர்களை பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கட்டளையிட்டார். நாம் அறிந்தவாறு ஆதாமும் ஏவாளும் அவர்களது சந்ததியும் ஆதியில் தோல்வியுற்றனர். அவர்கள் தோல்வியுறாமல் இருந்திருந்தால் உலகம் முழுவதும் ஏதேனைப் போல் மாற்றப்பட்டிருக்கும். முழு நிறைவான உலகில் மனிதன் தேவனுடன் அவரது தெய்வீக குடும்பத்துடன் நித்தியமாக வாழ்ந்திருப்பான். தேவன் மனித குலத்தை நேசித்தார். எனவே ஆதாமையும் ஏவாளையும் அவர் மன்னித்தார். ஆனால் அவர்களுக்கு பின் அவர்களிலிருந்து தோன்றிய மனித குலம் அனைத்தும் அவர்களைப் போல் பாவத்தில் சிக்குண்டது. தேவன் மனித வரலாற்றில் இடைப்படாவிட்டால் நாம் அனைவரும் பாவத்தில் மரித்திருக்க வேண்டும் ரோமர் 6:23. நாம் அழியக்கூடியவர்கள், பாவிகள். நமக்கு ரட்சிப்பு அவசியம். நாம் தேவனது தெய்வீக குடும்பத்தில் இணைந்து அவருடன் ஒன்றாக வாழ தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கின்றார் என்பது வேதத்தின் சில ஆச்சரியமூட்டும் காரியங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. நாம் எதினால் தேவனுடைய புத்திரர் அல்லது தேவனுடைய பிள்ளைகள்? யோவான் 1:12-11:52, கலாத்தியர் 3:26, 1 Corinthians 3:1-3 என வேதத்தில் அழைக்கப்படுகின்றோம் என்று விளக்குகின்றது. ஏன் விசுவாசிகள் தேவனுடைய குடும்பத்தில் புத்திரர்களாக தத்தெடுக்கப்படுகிறார்கள் என்று புரிகின்றது. நாம் ஏன் தேவனுடைய ராஜ்யத்தில் உடன் சுதந்திரர்கள் மற்றும் அவரது திவ்ய சுவாபத்தின் பங்காளிகள் என்பது புரிகின்றது. ஏன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின் அவர் விசுவாசிகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார் என்பது புரிகின்றது. நாம் அவருடன் இணைந்து ஆட்சி செய்வோம் என்பது புரிகின்றது. நாம் ஏதேனின் வாழ்வை நோக்கி முன்னே செல்கின்றோம். பரலோகம் மீண்டும் பூமிக்கு இறங்கி வரும். நாம் நமது மரணத்திற்கு பின் புதிய ஏதேனில் ஆட்சி செய்யப் போகின்றோம். ஆதாமும் ஏவாளும் எதனை செய்யும்படி படைக்கப்பட்டார்களோ அதனையே நாம் மகிழ்வுடன் செய்வோம். நித்திய வாழ்வு என்பது இசைக்கருவிகளை ஓயாமல் மீட்டு 24 மணி நேரமும் பாடல்கள் பாடுவதல்ல. அது தேவனது புதிய பூமியை அதன் வியக்கத்தக்க முழுமையுடன் தேவனோடும் உயிர்த்தெழுந்த இயேசுவோடும் நம் சக சாயலுடையவர்களோடும் மற்றும் தெய்வீக ஆவிகளுடனும் இணைந்து சுதந்திரித்து ஆளுவதே. இதன் முக்கியத்துவம் என்ன? இதனால் என்ன பயன் என்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் நம் வாழ்வை மாற்றக்கூடிய பல கருத்துக்கள் இதில் அடங்கியுள்ளன. நாம் தேவனுடைய பிரதிநிதிகள், அவரது எதிர்கால திட்டத்தின் பங்காளிகள் என்பது நமது தினசரி வாழ்க்கையை மாற்றக்கூடியது. முழு உலகையும் ஏதேனைப் போல் மாற்றுவதே தேவனது திட்டம். தேவன் மனிதர்களுடன் இணைந்து தனது நல்ல ஆட்சியை உலகம் முழுவதும் செயல்படுத்த விரும்புகின்றார். ஆதாமையும் ஏவாளையும் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு உலகின் தேவர்களாகவும் எஜமான்களாக மற்றும் நிர்வாகிகளாகவும் மாற வேண்டுமென தேவன் விரும்பினார். ஆதியாகமம் 1:26-28. அத்திட்டம் அவர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் மாற்றப்படவில்லை. நோவின் காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு பின்னரும் மீண்டும் ஒருமுறை தேவனால் அது வலியுறுத்தப்பட்டது. ஆதியாகமம் 8:17-9:1. ஏதேன் தொலைந்து போனாலும் தேவன் மீண்டும் அதனை மீட்டெடுப்பார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்த பின்னர் தோற்றுவிக்கப்பட போகும் புதிய வானம் புதிய பூமியில் தேவன் தன் ராஜ்யத்தை முழுமையாக செயல்படுத்துவார். அது பல வகைகளில் ஏதேனை போல் தோற்றமளிக்கின்றது. அது நிறைவேறும் வரை நாம் சந்திக்கும் அனைவரிடமும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பூமியில் தேவனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் தேவனுடைய பிரதிநிதிகள் நாம். இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்தை முழுவதுமாக கொண்டு வரும் வரை நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அவரது சுவிசேஷத்தின் மூலம் உலகில் பரவ செய்ய வேண்டும். நாம் தேவனுடைய சாயலுடையவர்கள், அவரது பிரதிநிதிகள் என்ற சிந்தையுடையவர்களாக இருப்போமே ஆனால் நாம் எடுக்கும் தீர்மானங்களும் முக்கியமானவைகள் என்பதை உணர்வோம். இயேசுவை விசுவாசிக்கும் கிறிஸ்தவர்கள் பாவத்தில் தொலைந்து போனவர்கள் அல்ல. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் திறனுடையவர்கள். வாழ்வின் முழுமையை மனிதர்கள் எவ்வாறு அனுபவிக்க முடியும் என சுவிசேஷத்தின் மூலம் எல்லா மனிதருக்கும் சொல்ல கடமைப்பட்டவர்கள். மனிதர்களாகிய நாம் தேவனுடன் இணைந்து வாழ்வது என்றால் என்ன, அல்லது தேவனற்ற வாழ்வு என்றால் என்ன என்பதனை பிரதிபலிப்பவர்கள். இதற்கு இடைப்பட்டது என்று ஒன்றுமில்லை. எல்லா மனிதரும் தேவனுடைய சாயல் உடையவர்கள் என்பது மனித உயிரின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்த வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் எவ்வாறு பார்க்கின்றோம், அவர்களிடம் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றோம் என்பதனையும் இது மாற்றியமைக்கும். மனிதர்கள் மத்தியில் பாகுபாடு இருக்கக்கூடாது. அநீதி ஒருபோதும் தேவனை பிரதிபலிப்பதில்லை. வீட்டிலோ, நாம் வேலை பார்க்கும் இடத்திலோ, அல்லது அரசாங்க அலுவலகங்களிலோ நாம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த தெய்வ பக்திக்கு எதிரானது. தேவன் ஏதேனில் தன் சாயலை தரித்தவர்கள் இழிவாக நடத்தவில்லை. எனவே தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்வில் அது காணப்படக்கூடாது. இறுதியாக, தேவனை கனப்படுத்தும் எல்லா தொழிலும் ஒரு ஆவிக்குரிய அழைப்பே. நாம் செய்யும் எந்த நேர்மையான பணியும் நமது உலகை ஏதேனுக்கு நேராக நடத்தி சென்று நம் சக சாயலுடையவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆற்றலுடையது. தேவன் ஊழியக்காரர்களே அவர்கள் ஊழியத்தை நிமித்தம் பரிசுத்தத்தில் மிகுதியானவர்களாக கருதுவதல்ல. நாம் அனைவரும் தேவன் நம்மை வைத்த இடத்தில் அவரை எவ்வாறு பிரதிபலிக்கிறோம் என்பதில் மிகவும் கரிசனையானவர். நாம் இருளுக்கு எதிர்த்து நின்று தேவன் விரும்புகின்ற வாழ்வுக்கு நேராக மனிதர்களை வழிநடத்துபவர்கள், அல்லது இருளுக்கு துணை போகின்றவர்கள். அவ்வாறு ஒளியை பரப்பும் வாய்ப்பு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அருளப்பட்டுள்ளது. அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் ஒரு மகத்தான திட்டத்துடன் ஏதேனை படைத்தார், ஆனால் அது வேகமாக மறைந்தது. தேவன் ஒருவரே முழு நிறைவானவர். முழு நிறைவற்ற ஜீவராசிகளுக்கு கொடுக்கப்படும் சுதந்திரம் கொடூரமான முடிவுகளை சந்திக்க நேரிடும் என்பது இதன் மூலம் அறியப்படுகின்றது.